സമയത്ത് മെയ്പൊരുൾ യേശുവേ വേരങ്ങൾ കൂറിടും, കരുപ്പൊരുൾ യേശുവേ മെയ്പൊരുൾ യേശുവേ.
வணக்கம் அன்பர்களே, இந்திய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
இயேசு நாதா வாழ்த்துகிறேன் காலையிலே. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலேயும் உங்களோடு தொடர்பு கொள்வதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தந்தருள்வாராக. கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு அவரது கிருபை போதுமானதாயிருக்கும். இன்று நாம் தானியேல் 2 முதலாவசனம் முதல் 13 வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன், தானியேல் 2:1. நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2 நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே நேபுகாத்நேச்சார் எல்லா நாடுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டவனாக தனது மகா பெரிய ராஜ்யத்தை குறித்து மன மகிழ்ச்சியோடு இருந்திருப்பான். சொல்லப்போனால் பாபிலோன் தான் உலக அளவிலான மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாய் இருந்தது. எகிப்து தன்னில் தானே திருப்தியுடையதாய் இருந்தபடினாலே எகிப்தியர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நேபுகாத்நேச்சார் செய்து முடித்தான். நைல் நதியை விட்டு தூரமாய் கடந்து செல்லும் எந்த பார்வோனும் தவறு செய்கிறவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் அங்கே இருந்தாலே அவன் பாதுகாக்கப்பட்டவனாய் இருந்தான். அவனை சுற்றி வனாந்தரமான ஒரு கோட்டை சுவர் இருந்தது என்று கூறலாம். நைல் நதியை மட்டும் காத்துக்கொண்டாலே எந்த ஒரு எதிரியும் உள்ளே வர முடியாது. ஏனென்றால் பாலைவனத்தை தாண்டி இது ஒன்றே எதிரிகள் உள்ளே நுழையக்கூடிய ஒரு இடமாயிருந்தது. எகிப்தியர்கள் சற்று வெளியே புறப்பட்டு போக துவங்கினார்கள். ஆனால் உலகளவிலான ஒரு ராஜ்யம் ஒன்றை அவர்களால் ஸ்தாபிக்க முடியவில்லை. ஆனால் பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேச்சார் தனது ராஜ்யத்தை விட்டு வெளியே புறப்பட்டு சென்று பல நாடுகளை கைப்பற்றி தனது ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தான். அசீரிய தேசத்தை கைப்பற்றினான், சீரிய தேசத்தை கைப்பற்றினான், தொடர்ந்து பல தேசங்களை கைப்பற்றி முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தான். பின்னர் எகிப்தையும் அவன் கைப்பற்றினான். கிரேக்க தேசத்தை நோக்கி கடந்து சென்றிருந்தாலும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த திசையிலே அவர்கள் கடந்து செல்லவில்லை. அது அவனுக்கு தேவையானதாகவும் இல்லை. சொல்லப்போனால் அந்நாட்களில் உலகளாவிய ராஜ்யமாய் பாபிலோன் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தேவன் நேபுகாத்நேச்சாரோடே பேசினார். அவனுடைய நித்திரை கலைக்கப்பட்டது. தான் நிறுவிய ராஜ்யத்தின் எதிர்காலத்தை குறித்து மிக ஆழமாய் சிந்திக்கலானான். தனது தேசம், தனது ஆட்சி எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவனாயிருந்தான். நேபுகாத்நேச்சாரின் காலத்திற்கு பின்னால் 2500 ஆண்டுகளிலேயும் இந்த உலகத்தை குறித்து நாமும் அவ்வண்ணமாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நேபுகாத்நேச்சாரின் எண்ணத்திற்கான விடை இந்த அதிகாரத்திலேயே இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:2 பாருங்கள். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் அழைக்கிறான். தானியேலும் அவனது நண்பர்களும் பயிற்றுவிக்கப்பட்டது போல ஏற்கனவே பயிற்சி பெற்ற பலர் அங்கே இருந்தார்கள். இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அவர்கள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தனது அரசவை கூடும்படியாய் ராஜா கட்டளையிட்டான். இந்த ஞானிகளும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஞானிகளாய் இருந்தார்கள். மட்டுமல்ல, அந்த காலங்களிலேயும் அநேக ஜோசியர்களும் சூனியக்காரர்களும் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலரை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். கல்வி அறிவிலே உயர் பட்டம் பெற்றிருப்பார்கள். ஆனால் வேத வசனத்தை புறக்கணித்து விடுவார்கள். அவர்களும் தேவனை அறியாத இந்த சூனியக்காரர்களைப் போலவே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதனாலே பல கல்வி நிலையங்களிலே வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் வர வர வேத வசனம் அநேக கல்வி சாலைகளிலே பயன்படுத்தப்படாத ஒன்றாய் போய்விட்டது. என்றாலும் வான சாஸ்திரங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மேலும் கடந்த கால ஞானிகளால் புறக்கணிக்கப்பட்ட பல சூன்யங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. பாபிலோனின் ஞானிகளை குறித்து நாம் குறைவாய் எடை போட முடியாது. இக்காலத்திலே இருக்கிற பல கல்விமான்களுக்கு இணையானவர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள்தான் பாபிலோனின் மூளையாய் வேலை செய்தார்கள். இப்பொழுது ஒரு விசேஷித்த கட்டளையை கேட்கும்படியாய் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். தானியேல் 2:3, ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றான். ராஜா வழக்கத்திற்கு மாறான ஒரு சொப்பனத்தை கண்டதாய் கூறுகிறான். அதே வேளையிலே அது மிக முக்கியமான ஒரு சொப்பனம் என்பதாகத்தான் உணர்வதாக கூறுகிறான். தேவன் மிக தெளிவாக அவனுக்கு காரியங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் வாழ்ந்த இருளான சூழ்நிலையிலே இந்த சொப்பனத்திலே ஏதோ முக்கியமான அர்த்தம் இருக்கிறது என்பதை மட்டும்தான் உணர்ந்தானே ஒழிய அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தானியேல் 2:4, அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜ சமூகத்திலே வந்த கல்தேயர்கள் ராஜாதி ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று கூறினார்கள். இது உண்மைக்கு புறமானது என்பதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் எந்த ஒரு ராஜாவும் என்றென்றும் வாழப்போகிறதில்லை. பல அரசர்களும் கூட இப்படிப்பட்டவர்களின் வார்த்தையின் உண்மையற்ற தன்மையை தங்கள் உள்ளத்திலே உணர்ந்திருப்பார்கள். நீங்கள் என்னை என்றென்றும் வாழ்க என்று கூறினாலும் நான் என்றென்றும் வாழப்போவதில்லை என்றுதான் உணர்ந்திருப்பார்கள். இந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 2:4 முதல் 7:28 வரை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அரமேய்க் மொழியிலே அல்லது சீரியாக் என்று சொல்லப்பட்ட மொழியிலே எழுதப்பட்டதாயிருக்கிறது. அரமேய்க் என்பது அந்நாட்களிலே அரசர் அவையிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழியாகும். இது யூதரல்லாத மற்ற ஜனங்களின் மொழியாயிருந்தது. அக்காலத்திலே அந்த உலக மக்களின் மொழியாய் அது காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பிரெஞ்சு மொழி அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. இக்காலத்திலே ஆங்கில மொழி அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை பெற்றதாயிருக்கிறது. இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமாகும். ஏனென்றால் தேவன் இப்பொழுது இந்த உலகத்தோடு பேசுகிறார். அவருடைய ஜனங்களோடு மட்டும் பேசவில்லை, உலகத்தோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள். தாவீதின் வம்சத்தின் கரத்திலிருந்து செங்கோலை தேவன் பறித்தெடுத்து விட்டார். அதை இப்பொழுது யூதர் அல்லாத ஜனங்களின் கரங்களிலே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது வருகையிலே மீண்டும் வந்து அதை எடுத்துக் கொள்ளும் வரை தேவனற்ற மனிதர்கள் கரத்திலேயே செங்கோல் இருக்கும். ஆணி பாய்ந்த கரமான இயேசுவின் கரத்திலே ஒரு நாள் அவர் அதை பெற்றுக் கொள்ளும் வரை இதுதான் தேவனுடைய திட்டம். இங்கே சொல்லப்படும் சத்தியமானது உலக அளவிலான ஒரு சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உலகளவிலான ஒரு ராஜ்யத்தையே தேவன் மனதிலே கொண்டவராயிருந்தார். சங்கீதம் 89:27 சொல்லும்பொழுது தாவீதோடு தான் செய்த உடன்படிக்கையை குறித்து கூறினார். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்றார். அது மட்டுமல்ல, 34 முதல் 37 வரை சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தையும் கவனியுங்கள். சங்கீதம் 89:34 முதல் 37 வரை, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும், சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். இப்பொழுது நாம் உலக அளவிலான ஒரு சூழ்நிலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல் உலக மகா ஆளுநரை குறித்து பேசுகிறோம். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மொழியும் அக்காலத்திலே உலகத்தின் பிரதானமான மொழியாய் கருதப்பட்ட மொழியிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 2:5 பாருங்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். இது உண்மையாகவே ஒரு கொடூரமான நியாய தீர்ப்புதான். ஆனால் ராஜாவுக்கு இப்பொழுது என்ன தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜா ஏதோ தனது சொப்பனத்தை மறந்து போய் இவர்களிடத்தில் இவ்வாறு கேட்கிறார் என்று நினைக்க தூண்டுகிறது. ஆனால் உண்மையில் அவர் தனது சொப்பனத்தை மறந்து விடவில்லை. அந்த சொப்பனம் ராஜாவுக்கு தெரியும், அது மிக முக்கியம் என்பதையும் அவன் உணர்ந்து விட்டான். ஆனால் அதை இந்த ஞானிகளுக்கு கூற மறுக்கிறான். ஏன்? இந்த சொப்பனத்திற்கான சரியான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறான். தனது நியாய தீர்ப்பினாலே இந்த ஞானிகளை ராஜா பயமுறுத்துகிறான். இந்த சொப்பனத்திற்கான சரியான அர்த்தத்தை அவர்கள் கூற வேண்டும். மட்டுமல்ல, முதலாவது இந்த சொப்பனம் என்ன என்பதையும் இந்த ஞானிகளே கூற வேண்டும். தானியேல் 2:6, சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள், ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். நேபுகாத்நேச்சார் தனது உணர்ச்சிகளின் அடிப்படையிலே வாழுகிற ஒரு மனிதனாயிருந்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவனது உணர்ச்சிகளினாலே ஆளப்பட்டவனாயிருந்தான். எனவேதான் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னால் உடனே அதற்கான வெகுமதிகளையும் பரிசுகளையும் கனத்தையும் பெறுவீர்கள் என்கிறான். 7, அவர்கள் மறுபடியும் பிரதித்திரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். பாபிலோன் தேசத்து ஞானிகள் தாங்கள் இருந்த ஆபத்தான ஒரு நிலைமையை பூரணமாய் உணர்ந்து கொண்டார்கள். எனவே மிக கவனமாக மீண்டும் அரசரிடத்திலே அவர் சொப்பனத்தை கூறினால் அதற்கான அர்த்தத்தை கூறுவோம் என்கிறார்கள். தானியேல் 2:8, அதற்கு ராஜா பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. ராஜா என்ன சொல்கிறார்? நான் மிக தீர்க்கமாயிருப்பதை கண்டு பயந்து இன்னமும் சற்று காலதாமதம் பண்ணுவதற்காக பார்க்கிறீர்கள் என்கிறான். 9 பாருங்கள், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள்? நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்கக்கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். நேபுகாத்நேச்சாரின் இந்த வார்த்தைகள் பாபிலோன் ஞானிகளின் மேலே அவனுக்கிருந்த நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்துகிறது. இதற்கு முன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே இதேபோல அவர்கள் தோல்வி கண்டிருக்கலாம். இந்த ஞானிகள் தன்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று எண்ணி உண்மையான ஒரு பரீட்சை வைக்கிறான். நேபுகாத்நேச்சாரின் எண்ணம் ஒரு வகையிலே சரியானதாயிருக்கிறது. அவர்களால் சொப்பனத்தை கூற முடியும் என்றால் அதற்கான அர்த்தத்தையும் கூற முடியும் என்று நம்பலாம் என்று எண்ணுகிறான். அவர்களால் சொப்பனத்தை கூற முடியவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான அர்த்தத்தை அவர்கள் கூறினாலும் அதுவும் நம்பத்தக்க ஒன்றாய் இருக்க முடியாது என்பது அவனுடைய எண்ணம். தானியேல் 2:10, கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை, ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. இப்பொழுது இந்த ஞானிகள் கூறும் வார்த்தைகள் மிக மிக உண்மையானவை. எந்த ஒரு மனிதனும் ஒரு சொப்பனத்தை கொடுக்க முடியாது, தேவனே அதை அவனுக்கு கொடுக்க முடியும். சொல்லப்போனால் இங்கே அவர்கள் தங்கள் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். ராஜா கேட்பது நியாயமான ஒரு கேள்வி அல்ல என்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை விட்டுவிடுவோம் என்றால் ராஜாவின் கேள்விக்கு யாருமே பதில் கூற முடியாது. அவனுடைய எதிர்பார்ப்பு காரணமற்ற ஒரு எதிர்பார்ப்பாகும், அர்த்தமற்ற ஒரு எதிர்பார்ப்பாகும். என்றாலும் இந்த ஜோதிடரும் சாஸ்திரிகளும் சூன்யக்காரரும் தங்கள் ஞானத்தை குறித்து அது மிக உயர்ந்தது என்று கூறிக்கொண்டிருந்தபடினாலே அதை செயலிலே காட்டும்படியாய் ராஜா இப்பொழுது கேட்கிறான். தானியேல் 2:11, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இங்கே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? பரலோகத்தோடு கூட தங்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் உண்மையில் இல்லை என்பதை விவரிக்கிறார்கள். தாங்கள் தெய்வம் என்று கருதும் காரியங்களும் தங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே இறுதியான வாக்குவாதமாக, மனிதனால் இது கூடவே கூடாது, ராஜாவின் கேள்விக்கு பதில் கூறவே முடியாது என்கிறார்கள். இவர்களுடைய இந்த அறிக்கையானது தானியேலை அரச சமூகத்திற்கு அழைத்து வரப்போகிறது. தானியேல் 2:12, இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞாபகம் இருக்கிறதா? நேபுகாத்நேச்சார் உணர்ச்சிகளால் ஆளப்படுகிறவன் என்று கூறிய கூற்று எத்தனை உண்மை இல்லையா? அரசாங்கத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரையும் கொலை செய்தால் யாருக்கு நஷ்டம் என்பதை கூட உணர்ந்து கொள்ளாமல் வார்த்தைகளை உதிர்க்கிறான். அவனுடைய கோபம் எல்லையை மீறுகிறது. இது மற்றொரு உண்மையையும் வெளிப்படுத்துகிறது. அந்த சொப்பனத்தினாலே அவன் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள செய்கிறது. எனவே தனது வார்த்தைகளின் பயங்கரத்தை உணராமல் அவசரப்பட்டு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். தானியேல் 2:13, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அருமையானவர்களே, ராஜாவின் சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்ல ஞானிகளை அழைத்து வரும்படியாக ராஜா கட்டளையிட்ட பொழுது தானியேலை ஞானிகளின் வரிசையிலே அவர்கள் கணக்கிடவில்லை. அவனை அழைத்து வரவும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஞானிகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறந்தவுடனே தானியேலை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்கள். தானியேலும் அவனது நண்பர்களும் சகல ஞானத்திலும் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் முதல் வட்டத்திற்குள்ளே தானியேல் கணக்கிடப்படவில்லை. எனவே அந்த முக்கியமான கூட்டத்திற்கு அவன் அழைக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, தேவன் தானியேலின் பின்னணியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவும் மற்றொரு சாட்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலே தங்களை மேல் அதிகாரிகள் கண்டுகொள்கிறதில்லை என்று சில நேரங்களிலே வருந்துகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்களை முக்கியமானவர்களாக கருதவில்லை, உங்களை அந்த பொறுப்பிற்கு அழைக்கவில்லை, இந்த குறிப்பிட்ட பணியிலே உங்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எந்த நேரத்திலே எந்த இடத்திலே இருக்க வேண்டும், எந்த பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கேற்றாற்போலவே உங்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படும். நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள் அல்லது மறக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிரசன்னம் அந்த குறிப்பிட்ட இடத்திலே தேவையாயிருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையின் பின்னணியத்திலேயும் கிரியை செய்கிற தேவனே உங்களையும் அழைக்கும்படியாய் செயல்படுவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். உணர்ச்சிகளால் ஆளப்படுகிற நேபுகாத்நேச்சார் முன் அந்த நேரத்திலே தானியேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் சரியான நேரத்திலே தானியேலை அரசனின் முன் கொண்டு வருவதை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அவர்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்வண்ணமாகவே அவர்களை வழிநடத்துவார். எனவே நீங்களும் கலங்காமல் திகையாமல் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் பெயர் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் உங்கள் பெயர் விட்டுவிடப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலிருந்து விலகவில்லை என்பதை மட்டும் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாயிருங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உணர்ச்சிகளால் ஆளப்பட்ட நேபுகாத்நேச்சார் முன் இந்த குறிப்பிட்ட வேளையிலே தானியேல் கொண்டுவரப்படாமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, நான் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இல்லாமல் போய்விட்டேனே, என்னை அவர்கள் அழைக்கவில்லையே, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே, என்னை மறந்து விட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதிலும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். நீர் எல்லாவற்றையும் அதினதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சிய உள்ளவர்களாக, தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் என்னை வழிநடத்துவார் என்கிற விசுவாசம் உள்ளவர்களாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த காலகட்டங்களிலே யார் யாரால் நினைவு கூறப்பட வேண்டுமோ அப்பொழுது நினைவு கூறப்படவும், யார் யாரால் மறக்கப்பட வேண்டுமோ அப்பொழுது மறக்கப்படவும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே மட்டும் இருக்க விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தாங்கள் தெரிந்தெடுக்கப்படவில்லை என்ற துக்கத்தோடு கவலையோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் நன்மைக்காகவே அதுவும் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன், சகல அதிகாரமும் உடையவர். ஒரு மனிதனை தாழ்த்தவும் உயர்த்தவும் அவரால் மட்டுமே கூடும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் கரங்களை தடை செய்ய முடியாது. சில தாமதங்கள் தோல்வியல்ல, பெரிய ஆசீர்வாதத்திற்கான அஸ்திபாரங்கள். எனவே ஆண்டவரை நம்புங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11.